பாட்காஸ்ட் வாரம் ஒரு ஆலயம் எபிசோட் 6. இந்த வாரம் நம்ம பார்க்க போற திருக்கோயில் ஸ்ரீ வெள்ளை விநாயகர் ஆலயம் திருவலஞ்சுழி. நேயர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த பணிவான நல்வணக்கங்கள். இந்த வாரம் நம்ம பார்க்க போற திருக்கோயில் ஸ்ரீ வெள்ளை விநாயகர் ஆலயம் திருவலஞ்சுழி. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் யாயே சர்வ விக்னோப சாந்தயே. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் முதல் அடிகள் விநாயகருக்கு சமர்ப்பணம். எந்த ஒரு காரியமும் நல்லா நடைபெறணும் அப்படின்னா விநாயகரை வழிபட்டு போனா அது சுபமா நடைபெறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. வீரமணி தேசிகன் அவர்கள் அவருடைய பாட்டில் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இருக்கிற கடவுள்லேயே சுலபமா சந்தோஷப்படுத்தக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா விநாயகர் தான் அப்படின்றார். அவருக்கு பணமோ நகையோ ஆபரணமோ எதுவும் தேவை கிடையாது, ஆத்மார்த்தமான பிரார்த்தனை ஒன்றே போதும் அப்படிங்கிறாரு. எந்த ஒரு வடிவிலையும் கூட வழிபடக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னா அது விநாயகர் தான். தங்கம் இல்ல, வெள்ளி இல்ல, களிமண்ல இவன் மஞ்சள்ல கூட வழிபடக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா விநாயகர் தான். விநாயகர்னு உடனே நம்ம எல்லாருக்கும் கொழுக்கட்டா சுண்டல் தான் ஞாபகத்துக்கு வரும். சரி, அதை விடுவோம். இப்ப நம்ம திருவலஞ்சுழிக்கு போவோம். திருவலஞ்சுழிக்கு போன உடனேயே நல்ல விண்ணை தொடர ராஜ கோபுரம் நம்ம அண்ணாந்து பார்க்க வைக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு தரிசனம் செஞ்சுட்டு உள்ளார போனீங்க அப்படின்னா வலது பக்கம் குளம், இடது பக்கம் தென்னை மரங்கள், சலசல சல சல சலன் காத்து, பறவைகளுடைய ரம்யமான ஒலி, அப்படியே ரசிச்சு கேட்டுக்கிட்டு அப்படியே நடந்து ஒரு நிமிஷம் போனீங்க அப்படின்னா இன்னொரு ராஜகோபுரம். அதை தரிசனம் செஞ்சுட்டு இப்படி உள்ளார போனீங்க அப்படின்னா பலிபீடம். பலிபீடத்தை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா வெள்ளை விநாயகரோட சன்னதி. இங்க இருக்கிற வெள்ளை விநாயகரை ஸ்வேத விநாயகர்னு சொல்றாங்க, நுரைப்பிள்ளையார்னு சொல்றாங்க. ஏன் வந்து நுரைப்பிள்ளையார் திருவலஞ்சுழியில வந்து அவதரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பின்னணி கதை இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. ஒரு தடவை இவர்கள் அமிர்தத்துக்காக சண்டை போட்டாங்க. அமிர்தம்ன்றது எதுக்காக அப்படின்னா நித்திய சஞ்சீவினியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அமிர்தம் எங்க இருக்கு, பார்க்கடல்ல இருக்கு. பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து மேருமலையின் உதவியுடனும் நாகமான வாசுகியின் உதவியுடனும் அதை கடைந்து அமிர்தத்தை பங்கிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. வாசுகியின் தலையை தேவர்களும் வாளை அசுரர்களும் சேர்ந்து கடைய ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வாசுகி வலி தாங்காம விஷத்தை கக்க ஆரம்பித்தது. அதுவும் சாதாரண விஷம்லாம் இல்லை, ஆலகால விஷம். உலகத்தை பயமுறுத்த தொடங்கியது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து நடுங்கி ஓடி சிவபெருமானை காத்தருள வேண்டினர். சிவபெருமான் உடனே அந்த விஷத்தை உட்கொண்டார். உடனே எங்க விஷம் உள்ளார போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக பயந்து பார்வதி சிவபெருமானின் கழுத்தை தன் கைகளால் அணைக்க அந்த விஷம் கழுத்தோடு நின்றது. அதனால்தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயரும் வந்தது. சரி, கஷ்டம் முடிந்தது. திரும்பியும் இரண்டாவது தடவையாக அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை அமிர்தத்துக்காக கடைய தொடங்கினர். கொஞ்ச நேரத்துல மேருமலை உள்ளார போக ஆரம்பித்து திரும்பி ஏன் ஒரு விக்னோ அப்படின்னு ஒன்னும் புரியல. அப்பதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தனது தவறு புரிந்தது. முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்காமல் பார்க்கடலை கடைய தொடங்கியதால் தான் இந்த கஷ்டம் என்று உணர்ந்த அவர்கள் உடனே விநாயகரை வழிபடணுமே அப்படின்னு பார்த்தா பார்க்கடலை எங்க விநாயகர் சிலை கிடைக்கும். உடனே பார்க்கடல்ல இருக்கிற நுரை எல்லாத்தையும் அள்ளி ஒரு விநாயகர் சிலையை செய்து வழிபட்டு திரும்பி பார்க்கடலை கடைய தொடங்கினார்கள். உடனே அமிர்தம் வந்து பங்கிட்டு கொண்டது, அதெல்லாம் வேற கதை. பார்க்கடல் நுரையால செய்யப்பட்ட அந்த விநாயகர் தான் திருவலஞ்சுழியில் இருக்கும் வெள்ளை விநாயகர். இந்த வெள்ளை விநாயகரை இந்திரலோகத்திற்கு கொண்டு சென்று பூஜித்தார்கள். அப்புறமா இந்திரன் வந்து அகல்யாவின் சாபத்தால பூலோகம் வர நேரிட்டது. அப்போ இந்த திருவலஞ்சுழியில் வைத்து வழிபட்டதாக புராணம் கூறுகிறது. இந்த வெள்ளை விநாயகர் ஒரே ஒரு அங்குலம் தான் இருக்கும். அவருடைய தும்பிக்கை வலது பக்கமாக இருக்கும். அப்புறமா கடல் நுரையால செய்யப்பட்டதனால இந்த விநாயகருக்கு அபிஷேகம் பூஜை எல்லாம் எதுவும் கிடையாது, பச்சை கற்பூரம் மட்டும்தான். இந்திரன் மட்டும் தேவர்களால் பூஜிக்கப்பட்ட விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த விநாயகரை வழிபட்டால் சகல இடையூறும் நீக்கப்பட்ட சகல செல்வங்களும் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. திருஞான சம்பந்தத்தானது திருமுறை படிகத்தில் 600-700 பாடல்கள்லையும், திருநாவுக்கரசர் 2 பாடல்கள்லையும், அருணகிரிநாதர் முருகனை குறிப்பிடுகையில் இந்த திருவலஞ்சுழி விநாயகரையும் குறிப்பிடுகின்றனர். சரி, வெள்ளை விநாயகரை பார்த்துட்டு நீங்க இடப்புறம் போனீங்க அப்படின்னா கற்பதீஸ்வரருடைய ஆலயம், அவருடைய வலப்புறம் பெரிய நாயகி இறைவியுடைய ஆலயம். கற்பதீஸ்வரருக்கும் இந்த இடஸ்தலமான திருவலஞ்சுழிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன பின்னணி கதை ஒன்று இருக்கு. திருவலஞ்சுழியில துர்வாச முனி ஒரு மகா யஜ்யம் நடத்திட்டு கொண்டிருந்தார். அதுக்கு தேவர்கள் எல்லாரும் வந்து நிறைய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். அப்போ இந்த பகுதியில் பாய்ந்து கொண்டிருந்த காவிரி நதி பின்வாங்கி நிலத்தடி அடியில செல்ல ஆரம்பித்த உடனே செடி கொடி மரம் எல்லாமே வந்து காவிரியை நம்பிதானே இருக்கு, எல்லாம் கஷ்டப்பட ஆரம்பித்தன. உடனே இதை பார்த்த இரண்ட முனிவர் காவிரியை பின்தொடர்ந்து நிலத்தடியிலிருந்து மறுபடியும் இந்த பகுதியில் பாய எத்தனித்தார். காவிரி மறுபடியும் பாய ஆரம்பித்தது. ஆனா வந்த வேகத்துல ஈசனை வலம் சுழித்து பாய்ந்தது. காவிரி இந்த தலத்தில் உள்ள ஈசனை வலம் சுழித்து வழிபட்டமையால் இந்த தலத்திற்கு திருவலஞ்சுழி என்ற திருநாமம் ஏற்பட்டது. கற்பதீசரை அடித்து பெரிய நாயகிக்கும் சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, இரண்டமுனி, ஆறுமுகர் மற்றும் பைரவர்களுக்கும் இங்கே சன்னதி உண்டு. நவகிரகர்களுக்கு சன்னதி இல்லை, ஆனால் சனி பகவானுக்கு சன்னதி உண்டு. நான் இரண்டமுனிவரை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவருக்கு இங்கு தனியாக ஒரு சந்நிதி உண்டு. அவருடைய பிறந்த ஸ்தலமான கோட்டையூர் இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. அங்கே அவருக்கு பெரிய கோயிலே ஒன்று இருக்கு. இங்கே இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அஷ்டபுஜ காளியம்மன். ஸ்ரீ மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ததனால் ஏற்பட்ட சக்தி தோஷம் நீங்க துர்கா தேவி இஸ்தலத்தில் உள்ள வெள்ளை விநாயகரை குறித்து தவம் இருந்து நலமடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே 8 கைகளுடன் கூடிய அஷ்டபுஜ காளியம்மன் இங்கு சிறப்பாக வழிபாடு ஆற்றப்படுகிறாள். இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, சிற்பக்கலைகள். 5 மண்டபங்கள், பெரிய வட்டமான கல் தூண்கள், ஒவ்வொன்றிலும் அருமையாக நுணுக்கமாக சிற்பக்கலைகள் மிகவும் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளன. ராஜராஜ சோழன் மற்றும் பராக்கண்ட சோழனின் கைங்கரியம் ஒவ்வொரு இடத்திலையும் தெரியும் நமக்கு. பிரகாரத்தின் மேல் தளத்துல பாத்தீங்க அப்படின்னா, பிரதோஷத்தில் சிவபெருமானின் ஒவ்வொரு நடன அசைவும் அற்புதமாக வரையப்பட்டுள்ளன. சிவபெருமானுடைய சிவஸ்தலங்கள் காவிரி நதிக்கரையோரம் ஒவ்வொன்றும் எங்கெங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதனுடைய பெயர் காரணம் திருநாமம் எல்லாத்தையும் அழகாக வரையப்பட்டுள்ளன. அதையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். அப்புறம் இங்குள்ள பண்டிகையை பார்ப்போம். விநாயகர் ஆலயம், விநாயகர் சதுர்த்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் வள்ளி கல்யாணம் சுவாமிமலையில் நடைபெறும். முருகருடைய அண்ணா விநாயகர், அதனால வள்ளி கல்யாணம் நடக்கும்போது சுவாமிமலையிலிருந்து திருவலஞ்சுழிக்கு முருகரை ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. இங்க அதுவும் ரொம்ப சிறப்பா இங்க நடைபெறும். இவ்வளவு சிறப்பு மிக்க வெள்ளை விநாயகர் ஆலயத்திற்கு எப்படி போகணும் அப்படின்னா, கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தான் சுவாமிமலை, அறுபடை வீடு, முருகனுடைய ஆலயம். அங்கிருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் திருவலஞ்சுழி. திருவலஞ்சுழியில விநாயகர் நம்ம எல்லாருக்கும் அருள் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் இம்மூன்றினாலும் சிறப்புற்று விளங்கும் இவ்வாலயத்தில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு நலம் அடைவோம். இத்துடன் இந்த வாரத்தின் பாட்காஸ்ட் நிறைவு பெறுகிறது. உங்களுடைய கமெண்ட்ஸ், ரெஸ்பான்ஸ் அனைத்தையும் தவறாமல் தமிழ் பாட்லியோ, பாட் பஜார்லயோ, இல்லை என்னுடைய இமெயில் அட்ரஸ் natraj.prakash@gmail.com எழுதி அனுப்புங்கள். மீண்டும் வாரம் ஒரு ஆலயத்தில் அடுத்த வாரம் மற்றொரு ஆலயத்துடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் நட்ராஜ். நன்றி.